விவசாயி விவசாயி.
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம், நான் காப்பா மதுப்பிரியா, ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல் 4ஆம் ஆண்டு, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ் கலாச்சாரத்தை பற்றி சில கருத்துக்கள் சொல்லலான் இருக்கேன். கலாச்சாரம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் நம்மளோட தமிழ் கலாச்சாரம் வந்து ரொம்ப தொன்மை வாய்ந்தது. ஏன்னா நம்மளோட மொழியை போலவே நம்மளோட கலாச்சாரமும் மிகவும் பழமை வாய்ந்தது. வேறு எந்த நாடுகளிலும் இவ்வளோ தொன்மை வாய்ந்த மொழியுமே கிடையாது. அப்புறம் இதுக்கு நம்மளோட கலாச்சாரம் மாதிரி எந்த ஒரு கலாச்சாரமும் கிடையாது. நம்மளோட கலாச்சாரத்துக்கு முதல் எடுத்துக்காட்டு அப்படின்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல். இப்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், மோப்பக்குலையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து. அதாவது நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கு உரிய தகுதியே கிடையாது. நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்ம மீறினதா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படியா இருக்கோம். நம்ம எப்போ வீட்டுக்கு போகிறோம், நம்ம குடும்பத்தில் இருக்க மற்றவர்கள் எப்போ வீட்டுக்கு வராங்கன்னு கூட தெரியாமல், அதாவது நம்ம குடும்பத்தை கூட கவனிச்சிக்க முடியாத அளவுக்கு நமக்கு வந்து வேலை பழு அதிகமாக இருக்குது. அப்புறம் இது மட்டும் இல்லை, இப்போது நம்ம வீட்டுக்கு வர விருந்தினருக்கு வந்து என்னென்னா, நம்ம ஊரில் நம்ம கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, வாழை இலையில தான் சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்து வாழை இலையில பரிமாறணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா, அது வந்து உடலுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா வாழை இலையில வந்து ரொம்ப நேச்சுரலாகவே அது குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கும், அந்த பச்சையம் அப்படின்னு சொல்கிற குளோரோஃபில் கண்டென்ட் இருக்கும். அது வந்து நம்ம உடலுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்கும். அதனால வந்து வாழை இலையில சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தெரிஞ்சுக்கோங்க, அந்த காலத்தில் நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது, நம்ம வீட்டுக்கு வர்ற நம்மளை பார்க்க வர நம்மளோட விருந்தினர்கள் நம்மளோட உறவினர்கள் அவங்களும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சிருக்காங்க. ஆனால் நம்ம இப்போ அப்படியா இருக்கோம், பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாருன்னு கூட தெரியாத அளவுக்கு இருக்கும். வந்தோமா, வீட்டுக்குள்ளே போனோமா, திரும்ப அடுத்த நாள் காலையில் கிளம்பணுமா, அப்படி தான் இருக்கும். பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்தால் கூட நம்மளுக்கு அது தெரியறதில்ல. அந்த நிலையில தான் இப்போ நம்மளோட கலாச்சாரம் வந்து போய்கிட்டு இருக்கு. இப்போது குழந்தைங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, இப்போ குழந்தைங்க என்ன, இப்போ நம்மளோட அப்பா அம்மா அவங்க காலத்துல எல்லாம் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தேவையான அன்பு பாசம் பரிவு அந்த என்னென்ன குழந்தைங்களுக்கு சொல்லி தரணுமோ அதை எல்லாத்தையும் வந்து சிறு வயசுலேயே சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அப்படியா இருக்கு, நம்ம வந்து என்ன, இப்போ அப்பா அம்மா குழந்தை அவ்வளோதான், அதுவும் ரெண்டு குழந்தைங்க கூட கிடையாது, ஒரே குழந்தை. அப்படி இருக்கும்போது என்னாகும், அவங்களால வந்துட்டு எதையுமே அதுக்கு மேலே சிந்திக்க முடியாது. எதா இருந்தாலும் பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு வராது. ஏன்னா அவங்க வந்து தனியா இருந்து அவங்க அப்பா அம்மா செல்லம் கொடுத்து வளர்த்துறதுனால அவங்க அப்படி இருக்காங்க. இப்ப கூட்டு குடும்பத்தினா அப்படி கிடையாது, எல்லாமே பகிர்ந்துக்குவாங்க, உணவு உடை அப்புறம் அவங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையுமே பகிர்ந்துக்குவாங்க. இப்போ நம்ம என்னன்னா, இருக்க இருக்க நம்மளோட கலாச்சாரத்தை விட்டு வெளிநாட்டு கலாச்சாரம் மோகம் நம்மளுக்கு அதிகமாயிடுச்சு. நம்ம அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். மேலும் பாத்தீங்கன்னா, இப்போ கூட்டு குடும்பமா இருக்கும்போது தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்க. அப்போ குழந்தைங்கள்லாம் நைட்டு தூங்கல அப்படின்னா குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் கதை சொல்லுவாங்க. கதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சும்மா விளையாட்டாக இருந்தாலுமே அதில் ஒரு கருத்து இருக்கும். இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அப்பா அம்மாவே வந்து வேலையிலேருந்து லேட்டாக தான் வருவாங்க, வந்தோடனையும் ஏதோ ஒன்று சொல்லி சாப்பிட வச்சு குழந்தைய தூங்க வச்சுருவாங்க. அப்போ என்னாகும், அவங்களுக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளோட கலாச்சாரம் என்னங்கிறதே தெரியாமலே போயிடுச்சு. அப்புறம் விளையாட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ அந்த காலத்துலலாம் இருக்கும்போது எல்லோரும் வெளியே ஒரு தெரு இருக்குன்னா அதில் இருக்க குழந்தைங்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து விளையாடுவாங்க. இப்போ ஒன்றா சேர்ந்து விளையாடும் போது என்னாகும், அவங்க வந்து யார் யாருக்கு எது எது தெரியும் எது எது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கூடையும் நல்லா நட்பாக பழகுவாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போ நம்ம குழந்தைங்க விளையாடுறாங்கன்னா என்ன, நம்ம வீட்டுக்குள்ளேயே கேரம்போர்ட் விளையாடுவாங்க இல்லை செஸ் விளையாடுவாங்க, அப்படி இல்லையா இப்போ வந்துச்சு வீடியோ கேம், அந்த வீடியோ கேம் போட்டு விளையாடுவாங்க. அவங்களுக்கு இதனால் வேறு எந்த அறிவும் இருக்காது, வேறு எதையும் அவங்களால கற்றுக்கவும் முடியாது. அப்புறம் சொல்கிறாங்கல்ல, நம்மளோட கலாச்சாரத்தை காட்டுறது நம்மளோட மொழி. ஆனால் இப்போ என்ன, நம்மளோட மொழியவே நம்ம மறந்துட்டோம். நம்ம எப்போ நம்மளோட மொழியில நம்மளுக்கு சரளமாக நம்மளால பேச முடியுதோ அப்போதான் நம்ம அடுத்த அதாவது அந்நிய அல்லது ஆங்கிலேய மொழிகளுக்கு வந்து நம்மளால பேச முடியும். அப்போதான் அதில் வந்து நம்மளுக்கு புலமை இருக்கும். அப்போ முதல்ல என்ன பண்ணும், நம்மளோட மொழியை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ நம்மளோட மொழியவே நம்ம மறந்துட்டு இது எப்படி இருக்குன்னா, நம்ம வீட்டை மறந்துட்டு ஏதோ ஒரு வீட்டை நம்ம தேடி போகிற மாதிரி இருக்குது. அப்புறம் ஏதோ ஒரு விழாக்காலம், இப்போ ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஏதாவது வந்தால் கூட நம்மளோட சுற்றம் உறவினர்கள் அப்புறம் நம்மளோட தாத்தா பாட்டின்னு எல்லாருமே இருப்பாங்க. அப்போ அந்த இடம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாக யாரோ ஒருத்தர் போனால் போதும், போய் தலை காட்டிட்டு வந்துட்டோம்னா முடிஞ்சு, நம்ம வேலை முடிஞ்சு, நம்மளோட பங்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. எப்பவுமே நம்மளோட கலாச்சாரம் என்னம்னா, துன்பம் இருந்தாலும் சரி இன்பம் இருந்தாலும் சரி ரெண்டையுமே பகிர்ந்துக்கணும். அது துன்ப காலத்துல அவங்களோட நம்ம உறுதுணையா இருந்து அவங்களுக்கு எவ்வளவு நம்மளால ஹெல்ப் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான். ஆனா இன்னைக்கு அப்படி எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம விழாக்கள் பத்தி பேசணும் இல்லையா, அதுல பார்த்தோம்னா இப்போ பொங்கல், தீபாவளி, ஆடி பதினெட்டு இதெல்லாம் வந்துருச்சுன்னா முதல்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி எல்லா குடும்பத்தோட எல்லாரும் ஒன்னா போய் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட அக்கா தங்கச்சி அத்தை மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்னென்ன உறவுகள் இருக்காங்களோ எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து நம்மளால எவ்வளோ நம்மளோட பகிர்ந்துக்க முடியுமோ எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டோம், மனசு விட்டு பேசணும். அதனால பிரச்சனைகள் அதிகமா இல்லை, நம்மளோட சந்தோஷமும் அதிகமா இருந்துச்சு, நம்மளோட குழந்தைங்களும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்போ வந்து அப்படி கிடையாது. இப்போ வந்து என்ன, தீபாவளியா, ஓகே நாலு நாள் லீவ் விட்டுருக்காங்களா, வந்தோம் வீட்டுக்கு வந்தோமா டிவி போட்டோம் உட்காந்தோம். ஏன்னா நாலு நாளைக்கு அவன் தான் போதுமான அளவுக்கு ஸ்பெஷல் ப்ரோக்ராம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு டெலிகாஸ்ட் பண்றாங்க. எதுக்காக விடுமுறை நாட்கள் விடுறது, நம்ம போதுமான அளவுக்கு நம்ம போய் எல்லாத்துக்கூடையும் நல்லா ஒன்னா சேர்ந்து பழகணும், நம்மளோட உறவினர்கள் கூட ஒன்னா இருந்தோம்னா தான் நம்மளுக்கு அவங்களோட அன்பு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விழாக்காலங்கள் எல்லாமே வர்றது. ஆனா அப்படி இல்லையே, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம டிவி இருக்கு, நம்ம ஃபேமிலி இருக்கு, லீவுனாலே கூட நம்ம சாப்பாடு செய்யணுமா, சரி எங்காவது ஃபோன் பண்ணோம்னா ஹோம் டெலிவரின்னு வந்துருச்சு. இப்போ அவங்க அதை விட இருக்காங்க, அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணிங்கன்னா அஞ்சு நிமிஷம் கழிச்சு வந்துடும், அதுவும் சூடா, அது எப்படி கிடைக்கும் யாருமே யோசிக்கிறது கிடையாது. நமக்கு என்ன, நம்மளோட விடுமுறை நாட்களை என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான். அது வந்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி எப்படியோ நம்ம அந்த நாலு நாட்களை கழிச்சிடணும் அவ்வளோதான், அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்புறம் உடை, உடை நாகரிகங்கிறது இப்போ சுத்தமாவே மறந்து போச்சு. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாவே அவங்க சொல்லுவாங்க ஆடை அணிகலன்கள் இதெல்லாம் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப என்ன, நம்மளோட கலாச்சார உடை என்னங்கிறத நம்மளே மறந்துடுவோம். ஏன்னா அதையவே நம்ம எப்பயாவது ஒரு நாள் தான் உடுத்துறது. பசங்க வேஷ்டி ஷர்ட்டை போட்டு பாக்குறது ரொம்ப அரிதான விஷயம், அதுவும் பொண்ணுங்க சேலை கட்டுறதுன்னா ஏதாவது ஒரு கல்யாணத்துக்கு மட்டும்தான் கட்டுவாங்க. சொல்லுவாங்க சேலை கூட கட்டுறதுக்கு நேரம் ஆகும்ட்டு, வேஷ்டி எல்லாம் கட்டுறதுக்கு என்ன ரெண்டு சுத்து சுத்துனா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப நம்மளோட இந்த ஜெனரேஷன் இருக்கவங்களுக்கு அதுக்கு கூட நேரம் இல்லை, அதுலயும் வேற இப்ப ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஷ்டில வேற வந்திருக்கு. இப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்த வந்து நம்மளால ஒரு நேரம் செலவழிச்சு பொறுத்துக்க முடியல அப்படின்னா நம்மளால எப்படி நாளைக்கு நம்மளோட வாழ்க்கையில எப்படி பொறுமையா ஒவ்வொரு விஷயங்களையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். இதை வந்து எல்லாருமே யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து நம்மளை மட்டும் பாதிக்காது, நாளைக்கு நம்ம வரப்போற ஜென்ரேஷன் அவங்களையும் சேர்த்துதான் பாதிக்கும். அதனாலதான் சொல்றேன், இப்ப நம்மளோட கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டீங்கன்னா அது வந்து நம்ம இப்ப எல்லாம் எங்க தேட வேண்டியதுக்குன்னா ஏதோ ஒரு சங்க இலக்கியத்திலயோ இல்ல தொல்காப்பியத்திலயோ இல்ல அகத்தினி புறத்தினி இந்த மாதிரி ஏதாவது ஒரு நூல்களை படிச்சாதான் வந்து சரி ஓகே இப்படியெல்லாம் கல்ச்சர் இருந்திருக்காங்க, கலாச்சாரம் இப்படியெல்லாம் தொன்மை வாய்ந்ததா இருந்திருக்கு நம்ம இப்ப தெரிஞ்சுக்கிறோம். அப்ப நாம நாளைக்கு வரப்போற சந்ததிகளுக்கு வந்து அது கூட தெரியறதுக்கு அளவுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம அதை வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கணும். அப்புறம் இப்ப வந்து ஃபுல்லா பிளாட்ஸ் ஆக்கிட்டாங்க, ஒரு மனுஷங்க நடந்து போறது கூட இடம் இருக்காது அந்த அளவுக்கு பிளாட்ஸ் ஆக்கிட்டாங்க. ஆனா அந்த காலத்துல எப்படின்னா பஸ் வசதி எல்லாம் அந்த காலத்துல கிடையாது, அதனால வழிபோக்கர்கள் போவாங்க ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு. அப்படி போறவங்க வந்து தங்கி இளைப்பாறணும் அப்படிங்கறதுக்காக ஒவ்வொரு வீடுகள்லயும் திண்ணை வச்சிருப்பாங்க. அப்ப என்னன்னா வர்றவங்க போறவங்க எல்லாருமே அவங்க வந்து இளைப்பாறிட்டு அதுக்கப்புறம் போறதுக்காக. ஆனா இப்ப அப்படியா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தா கூட நம்மளோட இடத்துல இன்னொருத்தர் எப்படி நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வேலி போடுற ஆளுங்க நம்ம. இப்ப அப்ப பாத்துக்கோங்க கலாச்சாரம் வந்து எங்க இருந்த கலாச்சாரம் இப்ப எவ்வளவு தூரம் நம்ம கொண்டுட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் வீடு கட்டுறதுக்கு நிலங்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாம் சொல்லுவாங்க ஒரு கிரவுண்ட் இந்த விலை, இந்த ஏரியால இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு கிரவுண்ட் இந்த விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா இப்ப அப்படியா, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த விலை, இதுல இருந்து தெரியுது நம்மளுக்கு ஒரு கிரவுண்ட் இந்த விலைன்னு வித்தது எங்க போச்சு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் இந்த விலைன்னு வித்தது எங்க போச்சு. அப்ப என்னன்னா எல்லாருமே வந்து இதுல இருந்து எவ்வளவு சீக்கிரம் நம்மளால பணம் பண்ண முடியும், பணம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தான் பாக்குறாங்களே தவிர அதுல போதுமான அளவுக்கு காற்று வசதி இருக்கா, ஒரு குடும்பம் வந்தாங்கன்னா அவங்க அவங்களால தங்க முடியுமா. இப்ப அடுக்குமாடி கட்டடங்கள் கட்டிக்கிட்டே போறாங்களே, அதுல வந்து வாழ போறவங்க மனுஷங்க தான், இன்னும் கொஞ்சம் பெருசா ஸ்பேஷியஸா இருக்கிற மாதிரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தோணல. ஏன்னா நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறவனுக்கு என்ன, இதை எப்படியாவது வித்துடணும், காசு நம்மளுக்கு வந்தா போதும். வாங்குறவங்களுக்கு என்ன, இருக்க போறது மூணு பேரு, சரி எப்படி இருந்தா என்ன அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கலாம் அப்படிதானே தவிர, சரி நாளைக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர்கள் வந்தாங்கன்னா அவங்க எப்படி தங்க முடியும், அவங்க எப்படி இருக்க முடியும் அப்படிங்கறதுல எதுவும் கிடையாது. ஏன்னா கூப்பிட்டாதானே வருவாங்க. அப்போ இப்ப என்னன்னா நார்மலா வந்து இருந்த நிலத்தையெல்லாம் பிளாட் போட்டு வித்தாச்சு, இப்போ இருக்க இடம் இல்லாம மீதி இருக்க நீர்வழி தடங்கள், அதாவது அந்த காலத்துல வந்து என்னன்னா இப்போ மழை அதிகமா பெஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து சேமிச்சு வைக்கிறதுக்காக குளங்கள் மாதிரி வெட்டி வச்சிருப்பாங்க. அது எதுக்குன்னா அது வந்து அந்த தண்ணி சேமிச்சு வச்சு அதை நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணணும், இப்ப விவசாயத்துக்கோ இல்ல ஏதாவது ஒரு பயன்பாட்டுக்கோ நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக வச்சிருப்பாங்க. ஆனா இப்ப அப்படியா, அதை எப்படி நம்ம விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஃபுல்லாத்தையும் ஃபிளாட் போட்டு அதையும் வித்துட்டாங்க. சரி, வித்தவங்க வித்துட்டு இப்ப நல்லாதான் இருக்காங்க. இப்ப வாங்கினவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? குழிக்குள்ள இருக்கிறதுனாலயும், அதுவும் மழை நீர் தேங்கிறதுக்காக, அது நம்ம ஏற்கனவே விட்டு வச்ச குளங்கள்னாலையும், மழை அதிகமா பெஞ்சதுனால பல வீடுகள் வந்து இதனால கஷ்டப்படுறாங்க. இதனால யாருக்கு பாதிப்பு? அந்த நிலத்தை பத்தி சரியா தெரியாம வாங்கின அவங்களுக்கும் பாதிப்பு, அந்த ஏரியால இருக்க எல்லா மக்களுக்கும் தான் பாதிப்பு. இதை வந்து அவங்களாவே உணரணும். உணர்ந்தாங்கன்னா மட்டும்தான் அந்த பிரச்சனையிலேருந்து அவங்களால வெளியே வர முடியும். இது மட்டும் இல்லாம அவங்க வந்து விவசாய நிலங்கள் எல்லாத்தையுமே வந்து, ஏன்னா விவசாயத்துல போதுமான அளவுக்கு அவங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால என்ன பண்ணிட்டாங்க, விவசாய நிலத்தையும் ஃபுல்லாத்தையும் ஃபிளாட் போட்டு வித்துட்டாங்க. இப்ப அதுக்காக நம்ம விவசாய நிலத்தை அதுக்காக விற்கணுங்கிறது ஒரு நல்ல விஷயம் கிடையாது. விவசாய நிலத்தை வித்ததுனால இப்ப என்ன பிரச்சனைனா, நம்மளோட உணவுக்கு தேவையான அளவுக்கு இப்போ உற்பத்தி ஆகுது, ஆனா இதே வருங்காலத்துல அப்படி இருக்கும் நம்மளால சொல்ல முடியாது. இதே மாதிரி எல்லா விவசாயிகளும் நினைச்சாங்க அப்படின்னா, அவங்கவுங்களோட நிலத்தை வித்துட்டு பிளாட் கட்டினாங்க அப்படின்னா, நம்ம சாப்பாட்டுக்காக இன்னொரு நாட்டையா கையேந்தி இருக்க முடியும்? ஏன்னா பல நாடுகள் வந்து அப்படிதான், அவங்க அவங்களுடைய அளவுக்கு தேவையானதை அவங்களே உற்பத்தி செஞ்சாதான் அந்த நாடு வந்து மற்ற நாட்டை சார்ந்து இருக்காது, அதோட முன்னேற்றமும் அதிகமா இருக்கும். ஆனா நம்ம வந்து இப்போ வளர்ந்த நாடு ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இருந்தா பத்தாது, அதுக்கேத்த முயற்சிகளும் இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம இப்ப நம்ம விவசாய நிலங்கள், அதுதான் நம்மளுடைய எல்லாமே, நம்மளோட மூலமே அதுதான், அதை நம்ம வித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதை நம்பி நம்ம வளர்ந்த நாடாக முடியும்? இது எல்லாத்தையும் நல்லா சிந்திச்சு பாருங்க, இது எல்லாத்தையும் நல்லா நினைச்சு பாருங்க. ஏன்னா நம்மளோட கலாச்சாரம் வந்து நம்மளால மட்டும்தான் அதை பாதுகாக்க முடியும். நம்மளோட கலாச்சாரத்தை நம்மளே பாதுகாக்காம விட்டுட்டோம் அப்படின்னா வேற யாருனாலையும் அதைய பாதுகாக்க முடியாது. இதை நல்லா மனசுல வச்சுட்டு நம்மளோட கலாச்சாரத்தை வந்து நம்மளால இன்னும் அது மாசுபடாம பாத்துக்கணும், அதுதான் நம்மளுடைய முதல் குறிக்கோளா வச்சுக்கணும். மதுப்பிரியா, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்துல ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியல 4ஆம் ஆண்டு படிக்கிறேன். நன்றி.